இதாலினும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஜபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது. இன்னைக்கு காலையில் கூட நாம் அதைத்தான் தியானித்தோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மிகுதியாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை திருப்தியாக நம்மை நடத்த வேண்டும் என்றால் ஜப ஜீவிதம் மிகவும் முக்கியம். அதற்காக நாம் இன்றைக்கு வாக்குத்தத்த செய்தியாக அதைத்தான் தியானித்தோம். கண் விழித்திரு, அப்பொழுது நீ ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். விழித்திருந்து நம்ம ஜபிக்க வேண்டும். தூக்கத்தை தவிர்த்து நம்முடைய ஜபத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்முடைய ஜப வாழ்க்கை இருக்கும். அதனால் இந்த நாட்களிலே ஜபம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் கண் விழித்து ஜபிக்கபடி நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஏதாவது ஒன்று நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாத ஜபிக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஆலை நேரத்திலும் கூட ஜபத்தை குறித்தே இன்னும் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாம் 1 பேதுரு 4:7 வாசிக்கலாம். 1 பேதுரு 4:7
எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
ஆகையால்
தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து
ஜபம் பண்ணுவதற்கு
ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள்.
இது அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆலோசனை. உண்மையிலே சொல்லுகிறேன், இந்த ஆலோசனை கொடுக்கிறதுக்கு பேதுருவை விட சிறந்தவங்க வேற யாரும் இருக்க முடியாது. அவர் சொல்ற வார்த்தையிலே கவனித்தாலே தெரியும். ஜபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாருங்கள். இந்த வார்த்தையை அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையா இல்லாமல் போய் படாத பாட்டு மட்ட மனுஷன் இந்த பேதுரு. கர்த்தர் அவரை ஜெபிக்க சொல்லி இதனால் 2 வாரத்துக்கு முன்னால கூட நம்ம ஏன் ஜெபிப்பதில்லை அப்படின்னு ஒரு செய்தி நம்ம கால இறங்கட்டும் சிந்திச்சு. 2-3 வாரத்துக்கு முன்னால ஏன் ஜெபிப்பதில்லை, ஏன் நம்ம ஜெபிக்காம போறோம் அப்படின்னு கெத்செமனே தோட்டத்தில் ஏன் இந்த பேதுரு யாக்கோபு யோவான் ஜெபிக்காம போயிட்டாங்க என்று சொல்லி நம்ம ஒரு செய்தி தியானிச்சோம். அப்ப இந்த இடத்துல பேதுருவின் வாழ்க்கையில் கர்த்தர் ஜெபிக்க சொன்ன நேரத்தில் ஜெபிக்க தவறிவிட்ட ஒரு மனுஷனே. அதனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த பிரச்சனை போராட்டம் ஏராளம். கர்த்தரை மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணி கதறி அழுது மறுபடியும் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில் அவன் ரொம்ப அவசரப்பட்டான் ஜெபிக்காம போனதுனால. ஏன்னா கர்த்தர் வார்னிங் கொடுத்தாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. ஆனால் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கிறதற்கான அந்த வார்னிங் பெற்றும் கூட அதை அசட்டை பண்ணி அவன் பாடுபட்டதனாலே பிற்காலத்தில் அவன் சபைக்கு அதை எச்சரிப்பாக மற்றவங்களுக்கு சொல்றான். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஜெபிக்கிறதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஜபம் என்று வரும்பொழுது நம்ம சாதாரணமா நமக்குன்னு ஒரு காரியத்தை நம்ம மனதில் வைத்து நம்ம ஜெபிக்க நினைக்கிறோம். அதுல நம்ம வந்து சோர்ந்து போயிடறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்ன் நமக்குன்னு ஒன்று வச்சுட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜபத்துல நம்ம சோர்ந்து போயிடறோம். இப்படி நம்ம சோர்ந்து போறது காரணம் என்னன்னாக்க, ஜபத்துல நமக்கு வெரைட்டி நமக்கு தெரியறதில்லை. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உணவு சாப்பிடுறோம், ஏதாவது ஒரு ஃபுட் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கலாம். என்னதான் ஃபேவரட்டான ஃபுட்டா இருந்தாலும் டெய்லி காலையில மதியானம் சாயங்காலம் 3 வேளை சாப்பிட வச்சா வெறுத்துரும் இல்லையா, சாப்பிட முடியாது. என்னதான் ஃபேவரட்டான ஃபுட்டா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வனாந்திரத்துல மன்னாவை கொடுத்தார். அது தேனிட்ட பணியாரம், அவ்வளவு ருசி உள்ளதா இருக்கும். அது தூதர்களின் அப்பம் என்று சொல்லப்பட்டது, அது தேனிட்ட பணியாரம் என்று சொல்லப்பட்டது, அவ்வளவு சுவை உள்ள மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். ஆனா அதையே காலையில மதியான சாயங்காலம் சாப்பிடும் போது கழிச்சிட்டாங்க. இது அற்பமான உணவு, எங்கள் மனதுக்கு வசனமா இருக்குதுன்றாங்க கடைசியில. அதுல எவ்வளவு டேஸ்டானதா இருந்தாலும் பரலோகத்திலிருந்து கொட்டினது கூட அவங்களுக்கு கடைசியில் போர் அடிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதே போல நம்ம ஜெப வாழ்க்கையில சொல்லுகிறேன், போர் அடிச்சிடக்கூடாது. சிலருக்கு ஜெபம் போர் அடிக்குது, இல்ல ஜெபம் என்பது போர் அடிக்குது. ஒரு சிலர் எதுல நமக்கு போர் அடிச்சாலும் ஜெப வாழ்க்கையை நமக்கு போர் அடிக்க கூடாது. ஜெபத்துல போர் அடிச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் போர் ஆயிடும், ஒன்னும் ஆயிடும். ஜெபத்துல மட்டும் போர் அடிக்க கூடாது. அதுல நமக்கு லைவா இருக்கணும், பிளசண்டா இருக்கணும். அதை நம்ம வந்து சந்தோஷமாய் ஒரு இன்பமான ஒரு அனுபவமாக அதை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதனால் இந்த நாட்களிலே ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகினால் இப்பொழுதும் ஜெபத்தின் ஒரு சில வகைகளை, ஜெபம்னா ஒண்ணுதான், ஆனா வேதம் நமக்கு பல வகையான ஜெபங்களை குறித்து வேதத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அப்ப அதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். இதெல்லாத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெபம் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப நாம் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7-11 வாசிக்கலாம்.
கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்.
தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்.
தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்.
தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்.
ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான்.
கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான்.
தேடுகிறவன் கண்டடைகிறான்.
தேடுகிறவன் கண்டடைகிறான்.
தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்.
தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்.
உங்களில் மனுஷனானாலும்
உங்களில் எந்த மனுஷனானாலும்
என்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு,
தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன்னுடைய மகனுக்கு
கல்லை கொடுப்பானா?
கல்லை கொடுப்பானா?
மீனை கேட்டால்,
மீனை கேட்டால்
அவனுக்கு பாம்பை கொடுப்பானா?
அவனுக்கு பாம்பை கொடுப்பானா?
ஆகையால்
ஆகையால்
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு,
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு
நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா,
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா
தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு,
தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு
நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கே பார்க்கும் பொழுது உண்மையிலேயே வேதத்திலே ஜெபத்திற்கு ரொம்பவும் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பேசேஜ் எதுனா இதுதான். ரொம்ப சிம்பிளான விதத்துல கர்த்தர் சொல்றாரு, அதே நேரத்தில் என்கரேஜிங்கா சொல்றாரு, நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறார் ஜெபத்திற்கு. இந்த வசனங்கள் 7-11 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெபத்திற்கு நம்மை தூண்டி எழுப்புகிற ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு வசனங்கள் இது. இந்த வசனங்கள் உண்மையிலேயே சொல்லுகிறேன், யாரையும் ஜெபத்தில் தட்டி எழுப்போம். இந்த வசனத்தை வச்சு ஒரு பாட்டு ஒருத்தர் எழுதினார், கேளுங்கள் தரப்படும். உண்மையிலேயே கிறிஸ்தவ பாடல் சரித்திரத்திலேயே அந்த மாதிரி ஒரு எவர்கிரீன் சாங் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதை போட்டாலும் எங்கேயும் போட்டுட்டு இருப்பாங்க, அது எவர்கிரீன் சாங். இந்த வசனத்தை வச்சு அவர் எழுதினார், இந்த வசனங்களை வச்சு எழுதினது. எழுதினவர் அவர் ஒரு டிஎம்கே கட்சிக்காரர். அவர் அவர் எழுதும்போது அவர் ரசிக்கப்படாதவர், எழுதும்போது ரசிக்கப்படாத அவர் பேர் தேப் ராதாமாணிக்கம் என்பது அவருடைய பேர். அந்த பாடல் எழுதின ஒரு பேர் தேப் ராதாமாணிக்கம். அவர் வந்து டிஎம்கே கொள்கை பாடல்களை பாடினவர். மேடையில், டிஎம்கே மேடையில் கொள்கை பாட்டு பாடுவார், கட்சி பாட்டு பாடுறாள். அவர் ஒரு இந்து மனுஷன், கர்த்தரை அறியாதவர். ஆனால் இந்த வசனங்கள் அவருடைய பைபிள் ஏதோ படிக்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்குது. அந்த ஆர்வத்தில் இந்த வசனத்தை படிச்ச உடனே கர்த்தரை அறியாமல் இருந்த காலத்திலேயே ஒண்ணுமே தெரியாமலேயே இந்த வசனத்தை வச்சு ஏதோ அவருக்கு தெரிஞ்ச இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி ஏதோ தெரிஞ்சதை வச்சு எழுதிட்டாரு. ஆனால் அந்த பாட்டில் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குது. ஆகமங்கள் 56 எழுதுவாரு, ஆகமங்கள் 56 கிடையாது. அப்ப அதை பார்க்கும்போது அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் மிஸ்டேக்ஸ் இருக்குது, பொருள் குற்றம் நிறைய தப்பு இருக்குது. ஆனால் அந்த பாடல் உலகம் முழுவதும் ரீச் ஆச்சு. வெளியே சொல்லப்போ அவர் அந்த பாட்டை பத்தி ஒரு தடவை சொன்னாரு. ஆனா அவருக்கு அவருடைய கிருபை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் அந்த பாட்டை கர்த்தர் கனம் பண்ணாரு. அவர் வந்து கர்த்தரை அறியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் மேல ஒரு அன்பு வச்சு, அவர் இந்து மனுஷனா இருந்து இந்து தெய்வத்தை பத்தி அவர் எழுதல, கிறிஸ்துவின் மேல் அன்பு வச்சு அந்த பாட்டு எழுதுனதுனால கர்த்தர் அவரை கனப்படுத்தினாரு. கடைசியில் அவர் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் பல கிறிஸ்தவ மேடைகளில் சாட்சி சொன்னார். ரட்சிக்கப்பட்டார் கடைசியில். அவருடைய வாழ்க்கை அந்த ஃபர்ஸ்ட் கிராம்போன் பிளேட்ல அது வந்து ரிலீஸ் ஆச்சு. கிராம்போன் பிளேட் அது அந்த பிளேட்ல ரிலீஸ் ஆன போது அது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் போச்சு. அந்த இதுவரைக்கும் எந்த ஒரு பாடுகளும் பாடல்களும் அந்த அளவுக்கு ரீச் கிடையாது. அந்த காலத்திலேயே அது யூரோப்பியன் கண்ட்ரிஸ், டென்மார்க் எல்லாம் ரீச் ஆச்சு போச்சு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் போச்சு. ஆல் ஓவர் தி வேர்ல்ட், உலகத்தின் பெரும் பகுதிக்கு அந்த கிராம்போன் பிளேட் போச்சு. அது எப்படி கத்தர் அதை கத்தரை கொண்டு போனார், அதை கொண்டு போக வச்சார். தமிழ் கிறிஸ்தவ வரலாற்றிலேயே அது ஒரே ஒரு பாடல் உலகம் முழுவதும் ரீச் பண்ணுச்சு. சார் எதுக்கு சொல்றது அப்படின்னா, இந்த வசனங்களை கத்தர் கனப்படுத்தினார், இந்த வசனங்களை பேஸ் பண்ணி அவர் எழுதினாரு. அதனால அந்த பாடலை கத்தர் அதை வார்த்தையின் அடிப்படையில் எழுதினால கத்தர் அதை கனப்படுத்தி அவ்வளவு மேன்மைப்படுத்தினார். கடைசியில் அவர் அவரையே கத்தர் கனப்படுத்தி ரச்சித்தார். அவர் பரலோகத்துக்குரிய மனுஷனாக அந்த உலகத்தில் அவர் மறித்தார். பிராதாமணிக்கம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சரி நமக்கு அது காரியம் இல்லை, சும்மா ஒரு ஹைலைட்டுக்கு சொன்னேன். கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற இந்த காரியம் ஜபத்தின் மிக அருமையான ஒரு உற்சாகப்படுத்தும் காரியம். தேடுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, கேளுங்க, தேடுங்க, தட்டுங்கள். இதை சொல்லும் பொழுது கர்த்தர் அதற்கு பதிலாக எட்டாவது வசனத்தில் அதற்கு அவர் செய்யறதையும் சொன்னார். அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணி செய்யறாரு. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உடனே அதுக்கான ரிசல்ட் என்ன அவர் செய்வார் என்பதையும் அடுத்த வசனத்திலேயே நமக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. நம்ம என்ன செய்யணும் சொல்லிட்டு அடுத்த வசனத்திலேயே அதுக்கு தான் எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் என்று கர்த்தர் அதுக்கு உடனே ப்ராமிஸ் பண்றாரு. கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு நான் திறப்பேன். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அடுத்தது சொல்லுகிறார், ஜெபத்திலே ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் உரிய உறவை அடுத்தது பேசுறார். உங்களின் தகப்பனா இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேடை கொடுப்பானா என்று சொல்லிவிட்டு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உறவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவானார். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல நம்ம பார்க்கும் பொழுது ஜபத்தின் வெற்றி, ஜபம் என்பது கேஷுவலா நம்ம கர்த்தரோடு தொடர்பு கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். ஜபம் என்பது ஒரு பெரிய ஒரு கடமை என்று சொல்ல முடியாது, அது ஒரு வேலையில ஒன்று சொல்ல முடியாது, அதை நம்ம வந்து ஒரு பெரிய சாதனையில ஒன்று சொல்ல முடியாது. அதை ஒரு நம்ம வந்து கண்டிப்பா செய்ய வேண்டிய கட்டாயமாய் செய்ய நிறைவேற்ற வேண்டியதான ஒரு வேலை அப்படின் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஜபம் என்பது வேற ஒன்றும் அல்ல, நம் தகப்பனோடு நம்ம பேசுகிறதான ஒரு அனுபவம். இதுதான் சொல்றாரு. அது எவ்வளவு சிம்பிளிஃபை பண்றார் பாருங்க. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிருந்தார்னா அதோடைய காரியம் நமக்கு அதோட எவ்வளவு ஈஸி நமக்கு தெரிஞ்சிருக்காரு. அது எவ்வளவு ஈஸியான விஷயம்ன்றத சொல்றதுக்குதான், ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை குறித்து இந்த இடத்தில் பேசுகிறார். தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜபம் என்பதை இன்னைக்கு என்னைக்குமே ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக, ஐயோ ஒரு மணி நேரம் ஜபிக்கணுமா, பத்து நிமிஷம் ஜபிக்கணுமா, அரை மணி நேரம் ஜபிக்கணுமா இப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே அது உங்களுக்கு கடினமான ஒரு காரியமாக இருக்கும். ஜெபம் என்பது நம்முடைய அப்பாவோடு நம்ம பேசுகிறதான ஒரு காரியம். ஜெபம் வரும்போது சொல்றேன், நீங்க நிறைய ஒரு சிஸ்டமேட்டிக்கா சில விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தனி ஜெபத்துக்கு நான் சொல்றேன், நம்ம பப்ளிக்ல வரும்போது ஜெபிக்கிறதுக்கு நம்ம சில முறைகள் நம்ம வைக்கிறோம், அது ஒரு டிசிப்ளினுக்காக. ஆனா தனி ஜெபத்துக்குன்னு வரும்போது சொல்லுகிறேன், நீங்க அத ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இப்படி அப்படி அது எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சாதான், கண்ண முடி ஜபிச்சாதான், அது இப்படி ஜபிச்சாதான் இப்படி சொல்லி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கிடுங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் நடக்கிற விஷயங்கள். ஜபத்தின் பார்ப்பரியம் என்னன்னா, தகப்பனோடு பிள்ளை பேசுகிறது, அவ்வளவுதான். தகப்பனோடு பிள்ளை பேசுறது, நீங்க ஜபிக்கிறேன்னு சொல்றதை விட கர்த்தரோடு நான் கொஞ்சம் பேச போறேன் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஜபம் உங்களுக்கு ஈஸியா தெரியும். என்னைக்குமே உன்னை வந்து கஷ்டம்னு நீங்க நினைக்கும் பொழுது சாதாரண விஷயம் கஷ்டமா போயிடும். ஈஸின்னு நினைச்சீங்கன்னா கஷ்டமான காரியம் ஈஸியா தெரியும். நம்முடைய மைண்ட் செட் தான் முக்கியம். ஜெபம், ஐயோ இன்னைக்கு ஒரு கால் மணி நேரம் ஜபிக்கணுமா, எப்படி கால் மணி நேரம் ஜபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம்தான். கர்த்தரோடு நான் பேச போறேன், என் தகப்பனோடு எங்க அப்பாவோடு நான் பேச போறேன், மனம் திறந்து பேசுங்க. ஜெபத்தில் வந்து நீங்க ரொம்ப செந்தமிழ் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, முழங்கால் படிக்கிட்டு தான் பண்ணணும் அவசியம் இல்லை, இப்படிதான் இந்த அவசியம் இல்லை. உங்கள் தனி ஜெபத்தை பொறுத்த மட்டுமே உங்கள் இருதயத்தை திறந்து கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க. ஒரு தகப்பனோடு பேசுவது போல ஃப்ரீயா பேசுங்க, புரியுங்களா? ஃப்ரீயா பேசுங்க, மனம் திறந்து பேசுங்க. அவர் நம்முடைய தகப்பன, முழு உலகத்தை உண்டுபடின ஆண்டவர், அவர் நமக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் உனக்கு நல்ல தகப்பன்கிறார். ஆமென். நான் உனக்கு நல்ல தகப்பன்கிறார். இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற தகப்பன் ஒருவேளை கெட்ட தகப்பனா இருக்கலாம், இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற தகப்பன் மோசமான ஆளா இருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாது. அந்த மாதிரி கிடையாது. நீ இந்த உலகத்தில் நீ பார்த்த தகப்பன் மாதிரி நான் கிடையாது. நான் உனக்கு நல்ல தகப்பன்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற தகப்பன் ஒருவேளை நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு செய்யாத தகப்பனா இருக்கலாம், ஆனா நான் அப்படி அல்ல. நன்மையானதை கொடுக்கிறது அதிக நிச்சயம், நீ கேட்கறதெல்லாம் கண்டிப்பா நான் கொடுப்பேங்கிறார். அப்ப நீங்க ஜெபத்துல வரும்போது ஃபர்ஸ்ட் உறவு, இதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிய வேண்டிய காரியம் உறவு. நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற ரிலேஷன் என்னன்றது நமக்கு தெரியும். புரிதலா? ஜெபம் என்பது ஏதோ ஒரு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக அப்படியே போய் நிக்கிறது அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும் பொழுது இருந்த காரியத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற காரியத்திற்கும் வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா யாருமே தேவ சமூகத்திலே தைரியமாக ஜெபிச்சதாக காரியமே கிடையாது. பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 18 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 18 பார்க்கும் பொழுது இது ஒரு அருமையான ஒரு அதிகாரம். இந்த 18 ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷனாக இருக்கிறார், ஒரு சிறந்த பரிசுத்தவான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கிற சிறப்பம்சம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கை 12 ஆரம்பிக்குது. அந்த 12 அவனை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா, எங்கெல்லாம் அவர் பிரயாணம் பண்ணுகிறாரோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்வது ஆபிரகாமுக்கு ஒரு வழக்கமா இருந்துச்சு. இப்படி கர்த்தரை தவறாமல் தேடின மனுஷன், அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சின்சியரா கர்த்தரை தேடின மனுஷன், நல்ல ஜெபித்த மனுஷன், கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை பிரியப்படுத்தின மனுஷன். இந்த ஆபிரகாமை கர்த்தர் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருந்தார். அவனுக்கு எதையுமே கர்த்தர் ரகசியத்தை மறைக்கல, அவர்கிட்ட நிறைய பேசினார். இப்படி அவனோட ஒரு சிநேகிதரை போல கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த 18 பாருங்க, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோங்கிறார். ஒண்ணு கூட அவனுக்கு நான் மறைக்க மாட்டேங்கிறார். அவ்வளவு தூரம் அவனோட பிராங்கா இருக்கிறார் கர்த்தர். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, எதுவுமே அவனுக்கு மறைக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் அவன் ஷேர் பண்ணிட்டு தான் செய்வேங்கிறார். என்ன செஞ்சாலும் அவன் சொல்லாமல செய்ய மாட்டேங்கிறார். என்ன ஒரு க்ளோஸா இருக்கிறா பாருங்க கர்த்தரோட. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இவனை கர்த்தர் வந்து பல நேரத்தில் நேரடியாக சந்திக்கிறார். இன்னைக்கு காலையில கூட நான் சொன்னேன், யாக்கோபு யாப்போக்கு நதிக்கரையிலே போராடினான், ராம் முழுவதும் போராடினான். அது வேற யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட போராடினான். அதே போல இந்த இடத்துல 18 ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா, முதல் வசனத்துல வாசிக்கலாம்,
பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார்.
மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார்.
அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள்.
3 புருஷர் அவனுக்கு எதிரே இருந்தார்கள்.
அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி
தரை மட்டும் குனிந்து
ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியாய் போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள்.
ஒரு பகலில் நேரத்தில், உஷ்ணமான நேரம், ஆபிரகாம் கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறவன் கூடார வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான். திடீரென்று 3 மனுஷர்கள் அந்த இடத்துல வராங்க. இந்த 3 மனுஷர்கள் வேற யாரு கிடையாது, 1 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்து. மற்ற இரண்டு பேர் பிரதான தூதர்கள் மிகாவேலும் ஜாப்ரியேலும் இருந்தாங்க. மூன்று பேரும் பூமியில நேரடியா இறங்கி வந்திருக்கிறாங்க. இறங்கி வந்து சோதோம் கொமரா என்ற அந்த இரண்டு பட்டணங்களின் பாரம் பரலோகத்தை போய் எட்டியது. அதை குறித்து நியாயம் தீர்ப்பு நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்காக அதை சர்வே பண்ணி உண்மையிலே அது நடந்ததா என்பதை பார்த்து அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்காக நேரடியா இறங்கி வந்தாங்க. அப்படி இறங்கி வந்தவுடனே இந்த ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கை அவனை குறித்த சரித்திரம் சொல்லுகிறது, அவன் வழியை யார் வந்தாலும் அவர்களை உபசரிக்காமல் உணவு கொடுக்காமல் அனுப்பவே மாட்டான். ஆபிரகாமுடைய வழக்கம் எந்த ஒரு வழி போக்கன அந்த வழி யார் போனாலும் கூப்பிட்டு வச்சு உபசரித்து சாப்பாடு கொடுத்து அவரை நல்லா பராமரித்து அது போனான். எனவே ஒரு பெரிய செல்வ சீமான், கர்த்தருக்கு பயந்தவன், அப்படி உபசரிக்கிறவன். அதனாலதான் எபிரேய நிருபத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், சிலர் அறியாமல் தேவ தூதரை உபசரித்ததுன்றது இருக்குது. அப்ப பார்க்கும்போது இவன் அந்நியர்களை உபசரிக்கிறவன், அப்படிப்பட்ட மனுஷன் திடீர்னு ஒரு மூணு பேர் யாரே அவனுக்கு தெரியாது அந்த வழியா வராங்க. உடனே அவங்களை போய் கெஞ்சி வருந்தி கூப்பிடுறான். கூப்பிட்டு நீங்க வந்து அடியோருடைய வீட்டு வாசல் அடிக்க வந்திருக்கிறீங்க, நான் கொஞ்சம் அப்பம் கொடுக்குறேன், எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் இழைப்பாடிட்டு போங்க, இதுக்காகவே இந்த பக்கம் வந்தீங்க சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறான். வலுக்கட்டாயமா ஏற்றுக்கொள்ளுகிறான். அவங்க யாருமே தன்னை வெளிப்படுத்தின. கடைசியிலே இவர் மூன்று பேருக்கு நல்ல விருந்து கொடுக்கிறான். ஆபிரகாம் மூணு பேருக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்கிறான். அதன் பிறகுதான் கர்த்தர் அதை தன்னை வெளிப்படுத்துறாரு. அந்த இடத்துல சோதோம் கொமராவின் பாவம் அதை குறித்து கவனிப்பதற்காக வந்தோம் என்று வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்துற உடனே அந்த ரெண்டு தூதர்களை இயேசு கிறிஸ்து சோதோம் கொமராக்கு நேரம் அனுப்பிட்டாரு. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மட்டும் அங்க போல, காரணம் என்ன என்று சொல்லி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வாசிக்கிற கவனிங்க 18:20 வாசிக்கலாம்.
பின்பு கர்த்தர் சோதோம் கொமராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர்
அவ்விடம் விட்டு
சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
நல்ல கவனிக்கிறது வித்தியாசம் காட்டுறது பாருங்க. இந்த மூன்று பேரில் அந்த புருஷர் சோதோம் கொமோராவுக்கு நேராக போனார். அந்த புருஷர் ரெண்டு பேர், மற்ற ரெண்டு பேர் தூதர்கள் மட்டும் சோதோம் கொமோராக்கு நேராக போயிட்டாங்க. ஆனால் இன்னொருத்தர் அங்கே இருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இன்னொரு புருஷன் சொல்ல, கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அந்த இடத்துல அந்த புருஷன் வேற யாரும் அல்ல, கர்த்தர் என்று வேதம் தெளிவா சொல்லுது. இதான் இயேசு கிறிஸ்து லிட்டரலா அங்க நிக்கிறார். ஒரு நேருக்கு நேர் ஒரு மனுஷனாவே அப்படியே நிக்கிறார். அப்ப அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை சொல்றாரு. 18 சொல்லிட்டாங்க செய்ய போகிறது. ஆபிரகாமுக்கு மறைப்பிலோ சோதோம் கொமோராவுடைய பாவம் இப்படி இருக்கிறது என்று சொன்ன உடனே ஆபிரகாம் உடனே கர்த்தரிடத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். கேட்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தரால் இவனை விட்டுட்டு போக முடியல. மற்ற ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டு அவர் மட்டும் நின்றுட்டாரு. ஆபிரகாமுடைய ஜெபம் பாருங்க, அவர் பல்லவத்திலிருந்து இறங்கி வந்ததே சோதோம் கொமோரா போய் விசிட் பண்றதுக்குதான். ஆனால் இவன் ஜெபத்தின் மூலமாக வந்தவரை நிக்க வச்சுட்டான். நிக்க வச்சுட்டான், அங்க போகாம தடுத்து நிக்க வச்சுட்டான். நான் நினைக்கிறேன் இவன் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அவரோடு பேசி இந்த காரிய ரகசியம் வெளிப்பட்ட உடனே சோதோம் கொமோராவுக்கு ஒரு அழிவு வரப்போகிறது என்று தெரிந்த உடனே அவரோடு அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். அதை பத்தி மன்றாட ஆரம்பிச்சுட்டான். இவனுடைய மன்றாட்டை விட்டு விட்டு அவரால் அந்த இடத்திலிருந்து கடந்து போக முடியல. அதனால இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பாரு, இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான், நான் இங்கிருந்து நகர முடியாது, நீங்க ரெண்டு பேரும் போய் பார்த்து ரிப்போர்ட் கொண்டு வாங்க என்று ரெண்டு பேரும் அனுப்பியிருப்பார். நீங்க ரிப்போர்ட் கொண்டு வாங்க, இவனை விட மாட்டான் போல இருக்கிறது என்று சொல்லி நின்று இருப்பார். அப்படிதான் ஜெபத்தை முன்னாடி விட்டு நிக்க வச்சுட்டார். கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறான், விடல அவர. தொடர்ந்து கர்த்தருக்கு முன்னால் நின்று அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த வருஷம் வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிப்பீரோ.
சமீபமாய் சேர்கிறான், இன்னும் கர்த்தரிடத்துல நெருங்கி வந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ.
பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ.
பாருங்க, ஆரம்பிக்கலாம் ஜெபத்தை. இந்த ஜெபம் நமக்கு தெரியும், கர்த்தரை பிடித்துக் கொண்டு கேட்கிறான். சமீபத்தில் வந்து இன்னும் நெருங்கி வந்துட்டான், நெருங்கி வந்து கேட்கிறான், ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அது நிமித்தம் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். ஒருவேளை 45 கேட்கிறான், இல்ல அழிக்க மாட்டேன். 40 இல்ல அழிக்க மாட்டேன். 30 அழிக்க மாட்டேன். 20 அடிக்க மாட்டேன். 10 அது வரைக்கும் கொண்டு வர தொடர்ந்து அவன் ஜெபத்தில் அவரை விடமாட்டேங்கிறான். இவனும் பேரன் பேசிட்டே இருக்கிறான், அவரும் அந்த பேரன் பேசுகிறதான காரியத்தில் அவரும் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார். இப்படி பேரன் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு காரியத்திலும் அவன் பேரன் பேசி 50 ஆரம்பிச்சு 45 அப்படியே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாய் படிப்படியாய் பேரம் பேசி பேரம் பேசி அவன் தொடர்ந்து அவரிடத்தில் விடாப்பிடியாய் ஜபத்தில் நின்று கொண்டிருக்கிறான். கடைசியில் 10 நீதிமான்கள் என்கிற நிலைமையில வர்ற வரைக்கும் இருந்தார். ஆனால் இவ்வளவு தூரம் ஜபத்தில் அவரை தாங்கி நிறுத்தினவன், அவ்வளவு தூரம் அவரோடு பேரம் பேசினவன், அவன் ஜபிக்கிற விதத்தை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 32 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக,
ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக
நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன்,
நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன்.
10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான்.
10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான்.
அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார்.
ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. பாருங்க, இவ்வளவு தூரம் கர்த்தருக்கு சிநேகிதன் எனப்பட்டான், ஆனாலும் நான் இன்னும் ஒரு விஷயம் பேச துணிந்தேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. இவனுடைய ரிலேஷன் பாத்தீங்கன்னா, என்னதான் கர்த்தருக்கு ஒரு சிநேகிதன் என்ற ஒரு ரிலேஷன் கூட வந்திருக்கிறான். இப்படி பழையப்பட்ட அவ்வளவு நிறைய பேர் வந்தது கிடையாது, கர்த்தருக்கு ஒரு சிநேகிதன் என்ற ரிலேஷன்ல வந்தான். இது ஒரு நல்ல உறவு தான், ஆனால் தகப்பன் பிள்ளை என்ற உறவுக்குள் யாருமே வந்தது கிடையாது. புரிஞ்சுக்கலாம், சிநேகிதன் என்ற உறவு வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல உறவு, கர்த்தருக்கு ஃப்ரெண்ட் என்ற லெவல்ல வந்திருக்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா சிநேகிதன் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன். சிநேகிதனுடைய ரிலேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படுத்துவது. எதை கர்த்தர் சொன்னாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அவன் கர்த்தருக்கு சிநேகிதன் எனப்பட்டான். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15 அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க.
நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால்,
நீங்கள் செய்வீர்களானால்
என் சிநேகிதராய் இருப்பீர்கள்,
என் சிநேகிதராய் இருப்பீர்கள்.
இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை,
இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை.
ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான்,
தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான்.
நான் உங்களை சிநேகிதர் என்றேன்,
நான் உங்களை சிநேகிதர் என்றேன்.
ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும்,
என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும்
உங்களுக்கு அறிவித்தேன்,
உங்களுக்கு அறிவித்தேன். இதான் சிநேகிதனுக்குரிய லட்சணம். இயேசு கிறிஸ்து பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் உடைய காரியத்தை சொல்றாரு. இனி நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், உங்களை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு. அதன் அடையாளம் என்ன? என் பிதா கிட்ட நான் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். இதான் ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளம். இதை பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இரு சில காரியங்கள் இருக்கும், சில மனசுல இருக்கிற வேதனை, சில கஷ்டம், நல்லது கெட்டது இருக்கும். அந்த காரியத்தை நீங்க உங்க அப்பா மட்டும் சொல்ல மாட்டீங்க, கூட பிறந்தவங்கிட்ட சொல்ல மாட்டீங்க, கூட கூட சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் செய்வீங்க, சொல்லிடுவீங்க, மனசு திறந்து சொல்லிடுவீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பிரச்சனை என்ன சால்வ் பண்ணும் தெரியல. ஒருவேளை கணவன் மனைவிக்கு, மனைவி கணவன் கூட சொல்ல மாட்டீங்க, சொன்ன வீட்டுல அப்செட் ஆவாங்க, பிரச்சனை வரும், அந்த டென்ஷன் அவங்களுக்கு வரும்னு சொல்லி அதை கூட சொல்ல மாட்டீங்க, சொல்ல வேற செய்வீங்க. நீங்களா உங்களுக்கு ரொம்ப நம்பகமான ஒரு ஃப்ரெண்ட் தான் அவங்ககிட்ட சொல்லுவீங்க. அப்ப அதான் சிநேகிதனுக்குடைய அடையாளம். சிநேகிதனுக்குடைய அடையாளம் எல்லா ரகசியத்தை வெளிப்படுத்துறது. ஆபிரகாம் அந்த லெவலுக்கு வந்தான், ஆனால் தகப்பன் பிள்ளை என்கிற உறவு என்பது அதை பார்க்கும் மேலானது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இந்த தகப்பன் பிள்ளை இந்த உறவு வருது. இந்த தகப்பன் பிள்ளை இந்த உறவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு உறவு. ஜபம் என்று வரும்பொழுது ஒன்று சொல்றவங்களுடைய வாழ்க்கையில ஏன் நிறைய பேருக்கு ஜபிக்க முடியறதில்லை தெரியுமா? ஜபிக்க முடியாததுக்கு காரணம், இப்ப வந்து ஜபன்ற வேற ஒண்ணு இல்லை, சிம்பிளா பேசுறதுன்னு சொன்னேன். பேசுறது கஷ்டமா? இல்ல, பேசுறது கஷ்டம். அவரோட ஒருத்தரோட பேசுற மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறது கஷ்டம் இல்ல. மனுஷனோடு பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, உட்காந்து மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தரோடு பேசுறது முடிய மாட்டேங்குது. ஏன்? மனுஷனோடு பேசுறது ஈஸி, கர்த்தரோடு பேசுறது அது பேசுறது தான், வேற ஒண்ணும் இல்லை. இல்லையா, மத்த இதெல்லாம் செய்யறது போல கர்த்தர் நம்மளை உடம்ப வருத்திக்க சொல்லல, பேசுன்னு சொல்றாரு. இல்லையா, செயின் மனு சொல்ல பேசுறதுன்னு சொல்றாரு. அப்போ நம்மள வந்து பேசுறதுன்றது மனுஷனோடு பேசுறது ஈஸியா இருக்குது, ஏன் கர்த்தரோடு பேசுறது கஷ்டமா இருக்குது? ஏன் பேசுறது கஷ்டமா இருக்கு? ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள் வருகிற குற்ற மனசாட்சி. புரியுதா? டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். மனுஷனோடு பேசும்போது நம்ம குற்ற மனசாட்சின்னு வரதில்ல பேசி, ஆனா கர்த்தரோடு பேசும் பொழுது நீங்க எப்பாவது செஞ்ச ஒரு சின்ன காரியம் கூட அந்த நேரத்தில் அப்படியே பெருசா வந்து நிற்கும். இல்ல, ஏதாவது செஞ்ச எப்பாவது செஞ்ச ஒரு சின்ன தப்பு கூட பெருசா வந்து நிற்கும். அப்ப கோவப்பட்டிருப்பீங்க, வீட்டுல சண்டை போட்டுருப்பீங்க, அதை ஜெரிக்க வந்து நிற்கும் போது அதுதான் பெருசா வந்து நிற்கும். நீங்க சண்டை போட்டு வந்து ஜெரிக்க வந்துட்டியான்னு நிற்கும். இல்ல, அதெல்லாம் வந்து அந்த காரியங்கள் வந்து நம்மளை அப்படியே மறைக்கும். கர்த்தருடைய சமூகத்தை வர்றதுக்கு முடியாதபடி நம்மை கூட்டு மனசாட்சி பாதிக்கிறதுனால கர்த்தரோட பேசுறது ஈஸி கிடையாது. இங்கதான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இதுக்குதான் இந்த ரிலேஷனை கொண்டு வராரு. நல்லா கவனிச்சுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது இன்னைக்கு வந்து அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு இருப்பாங்க. இல்ல, நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லைன்னு இருப்பாங்க. நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா ஆள் முட்டிட்டு எழுந்து போயிட்டே இருப்பாங்க. இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்கு இன்னைக்கு ஆள் கூட இருப்பாங்க, நாளைக்கு அதே ஆள் முட்டிட்டு அவங்கள பத்தி கேவலமா இவங்களை பத்தி கேவலம் பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். இது ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா தகப்பன் பிள்ளை என்ற பெற்றோர் பிள்ளை என்ற உறவு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, கிடையவே கிடையாது. தகப்பன் பிள்ளை, அதனாலதான் இந்த ஜபத்தை பத்தி சொல்லும்போது இந்த மத்தையும் ஏழாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தகப்பன் பிள்ளை இந்த ரிலேஷனை காட்டுறாரு. இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படல, பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு கொடுக்கப்படல, சாமுவேல் சிறந்த ஜப மனுஷன் அவனுக்கு கொடுக்கப்படல, எலியா வானத்தில் அக்னி இறக்கிற மனுஷன் அவனுக்கு கொடுக்கப்படல, பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே இந்த ரிலேஷன் காட்டப்படல. ஸ்நேகிதர் என்ற லெவல் வரைக்கும் வந்தாங்க, ஆனா தகப்பன் பிள்ளை ரிலேஷன் யாரையுமே கர்த்தர் கொண்டு வரல. அந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இந்த உறவை கர்த்தர் காட்டுறது. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த தகப்பன் பிள்ளை என்ற உறவு, ஒரு தகப்பன் பிள்ளை என்னதான் தப்பு செய்யட்டும், அந்த பிள்ளைய ஊரே தூஷிக்கட்டும், ஆனா அந்த தகப்பனும் அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வாங்க. எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கட்டும் அந்த பிள்ளை, எல்லாரும் அந்த பிள்ளை குற்றவாளின்னு சொல்லட்டும், ஆனால் அந்த தகப்பனும் அந்த தாயும் அந்த பெற்றோர்கள் செய்வாங்க, அந்த பிள்ளையை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாங்க, விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு தகப்பன் தாய் அதனுடைய இருதயத்தின் என்ன சொல்றது, ஒரு அன்பின் உச்சகட்டம். அது இத எந்த ரிலேஷன்லயும் பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப்ல பார்க்க முடியாது, அண்ணன் தம்பிக்குள்ள பார்க்க முடியாது, சகோதரர்கள பார்க்க முடியாது. நீங்க சகோதரர்களோடு தான் ஏகப்பட்ட கேஸ் நடக்குது இல்லையா, சொத்து பிரச்சனை எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சண்டை போட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வைஃப் நல்லா ஆகும், ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, கடைசியில டைவர்ஸ் போய் நிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க, நாளைக்கு முடிவு பூத்துட்டு போயிடுறாங்க. ஆனா பெற்றோர் பிள்ளை என்ற உறவு இருக்குது பாருங்க, அது ஒரு யூனிக்கான ஒரு உறவு. அதுதான் கர்த்தர் ஜெபத்துக்கு காட்டுறாரு. பல வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு, இப்ப உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் தெரியும். சாலி கிராமத்துல ஒரு கொலை நடந்து, ஒரு கொலை இல்ல, ஒன்பது கொலை நடந்துச்சு. ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இல்லையா? சாலி கிராமத்துல ஒன்பது கொலை நடந்துச்சு ஒரு வீட்டுல. ஜெயபிரகாஷ் அப்படின்னு ஒரு வாலிபன், ஞாபகம் இருக்குதா? இது நடந்த எப்படி ஒரு 20-30 வருஷம் இருக்கும், 25-30 வருஷம் இருக்கும். ஜெயபிரகாஷ் என்று சொல்லி ஒரு வாலிபன், அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, அது அவனுடைய தங்கச்சி, அவருடைய அக்கா, அக்காவுடைய ஹஸ்பண்ட், தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட், இதெல்லாம் கூட்டு குடும்பம். அவங்க அக்கா தங்கச்சி அவங்க அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவனும் அந்த குடும்பத்துல ஒருவனா இருக்கிறான். இவன் வந்து ஒரு வேலைக்கெல்லாம் போகாம அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கிறாள். ஆனா அவங்க அக்கா ஹஸ்பண்ட்லாம் இவனை வந்து பொறுப்பை கொண்டு வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் வந்து அப்படியே சுத்தி அப்படி வந்துட்டு இருக்கிறான். இவன் வந்து ஊதாரித்தனமா பணத்தை செலவு பண்ணிட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கி செலவு பண்ணிட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவங்க கண்டிக்கிறாங்க, என்னடா நீ வந்து ஒரு பொறுப்பா இருந்து வேலை செய்யாம இப்படி ஊரை சுத்தி இப்படி இருக்கிறேன்னு. அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு வந்து இதனால வந்து இவனுக்கு இந்த பணம் கட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, திட்டுறாங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தார் தன்னுடைய சொந்த குடும்பத்தார மேலே அவனுக்கு கசப்பு வளருது. கசப்பு வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாக்கிறான், ஒரு நாள் வந்து ஒரு சினிமா பார்க்கலாம் இங்க லிபர்டி தியேட்டர்ல வந்து. இந்த படம் 100வது நாள் என்னமோ சொன்னாங்க, எல்லாம் பார்த்து அப்படி ஒரு படம் பார்க்கறான். அந்த படத்தை பார்க்கும்பொழுது அந்த படத்துல வந்து சீரியல் கில்லிங், தொடர்ந்து ஒவ்வொருத்தரையா கொலை பண்றதான ஒரு காட்சி வரும் பொழுது. அந்த படத்துல தொடர்ச்சியா ஒவ்வொருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் லைனா ஒருத்தர் கொலை பண்றது, கொலை பண்ணிட்டே வர்றது, ஒரு காட்சியில வருது. அதை பார்த்து அவங்களுக்கு உடனே அதுல மோட்டிவேட் ஆகிறான், இதை நம்ம செஞ்சா என்ன. அவங்க மாமா மேல எல்லாம் அவனுக்கு கோபத்தில் இருக்கிறான், பணம் கேட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. உடனே ஒரு நாள் வீட்டில் இருக்கிறான், வீட்டில் இருக்கிற தன் சொந்த சகோதரியை அடித்து கொள்றான், கூட பிறந்த தங்கச்சியை கொள்றான். அந்த தங்கச்சியோட குழந்தை ஒண்ணு வீட்டில் இருக்கிற லேடிஸை கொள்றான், கூட பிறந்த தங்கச்சியை கொள்றான். அந்த அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு 6 மாசம் குழந்தை, ஒரு வயசு குழந்தையோ, அந்த குழந்தையை கொள்றான். அதன் பிறகு வீட்டுக்கு இருக்கிறவங்களை கொண்டுட்ட பிறகு வீட்டில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு வேலையிலிருந்து அக்கா வீட்டுக்காரர் வர்றாரு, மறந்துருந்து அவரை ஒரே அடி அடிச்சு அவளை கொள்றான். அடுத்து தங்கச்சி வீட்டுக்காரர் வர்றாரு, அடிச்சு அவரை கொள்றான். வர்ற ஒவ்வொருத்தரையும் லைன ஒவ்வொருத்தராக விஷயம் தெரியாம வந்துட்டு இருக்கிறாங்க, வர்ற ஒவ்வொருத்தரையா கொண்டுட்டே இருக்கிறான். 9 பேர் அந்த குடும்பத்தில், 9 பேரை கொண்டுட்டான் லைன. தொடர்ச்சிய ஒவ்வொருத்தர தனித்தனியா வர்றாங்க, விஷயம் தெரியாம ஒவ்வொருத்தர தனித்தனியா வீட்டுக்கு வர்றாங்க, வர வரால ஒவ்வொருத்தர தனித்தனியா கொண்டுட்டே இருக்கிறான். கொன்று 9 பாடியும் லைவா அந்த வீட்டுல ஒரு செலுத்தரும், ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சாங்க, 9 உடம்ப அடுக்கி வைக்கிறேன். அடுக்கி வச்சு யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரம். அந்த 9 பாடி வச்சு ஒரு நாள் ஃபுல்லா, ஒரு நைட் ஃபுல்லா அந்த வீட்டுல இருக்கிறான். 9 பெட் பாடிஸ் வச்சுக்கிட்டு ஒரு நைட் ஃபுல்லா இருந்துட்டு அடுத்த நாள் அவனுக்கு என்ன செய்யறதுல, 9 பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றது அது தெரியல. என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். அது 9 பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றது அவனுக்கு ஒண்ணு புரியல. உடனே வீட்டை லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒரு பைக் எடுத்துட்டு ஓடிய போயிட்டான். ஓடி போன பிறகு அடுத்த நாள் அந்த வீட்டுல துர்நாற்றம் அடிக்கிறது எல்லாம் வந்து பாக்குறாங்க. பார்த்தா 9 டெட் பாடிஸ் ரயில் அடிக்க வைக்கப்பட்டிருக்கு. இது பயங்கரமான ஒரு கலக்கிற ஒரு கேஸ். அது பிறகு போலீஸ் வந்து இவன் தான் தெரிஞ்சு போச்சு, ஏன்னா இவன் தான் மிஸ்ஸிங் ஆல் மிஸ்ஸிங். உடனே அவனை துரத்தி போய் பிடிச்சாங்க, பிடிச்சு அவனை கொண்டு வந்து கேஸ் நடந்துச்சு. அவன் கொலை பண்ணது எல்லாருமே யாருமே வெளியாள் கிடையாது, எல்லாமே சொந்த குடும்பம், சொந்த குடும்பத்தார்கள், யாருமே வெளியாள் கிடையாது. அப்ப அவனுக்கு வந்து மரண தண்டனைக்கு நேரம் அவனை எடுத்துட்டு போயிட்டாங்க. அவனுக்கு அது அகைன்ஸ்ட் கேஸ் போறது யாருமே இல்லை, எல்லாம் சொந்த குடும்பத்தார்கள். கடைசியில் அவனுக்கு 9 கொலையை அது திட்டமிட்டு செஞ்சது, ஆக்சிடென்டலா நடக்கிற திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைகள், பிளான்டு மர்டர். அதனால அவனுக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டது. அப்பொழுது அவனுக்காக அந்த மரண தண்டனை காப்பாற்றும்படிக்கு, அவனுக்காக அவனை வந்து எப்படி கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணோன்னு அந்த ஊருக்கு சாலி கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதை கொலை பண்ணது எப்படி பண்ணுனா நடிச்சு காட்டுறதுக்காக கூட்டிட்டு வரும்பொழுது அந்த ஊரே திரண்டு வந்து அவனை அடிச்சு கொடுறதுக்கு டைம் பண்ணிச்சு. படுபாவி இப்படி சின்ன குழந்தை கூட அடிச்சு கொலை பண்ணிருக்கிறானே, இதை விடக்கூடாது. அந்த ஊர் ஜனங்களா வந்து அவனை அடிச்சு கொடுறதுக்கு வந்தாங்க. போலீஸ் அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி அவனை காப்பாத்தி கூட்டு ஊரே அவனுக்கு விரோதமான அவரை கொலை பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஜனங்கையில மாட்டினு அந்த நிமிஷத்துல கொண்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் அவன் வெறுப்ப சம்பாதிச்சவன். கடைசியில மரண தண்டனை அவனுக்கு நியமிக்கப்பட்டது. ஆனா அவன் மரண தண்டனை கொடுக்க கூடாது என்று சொல்லி அவனுக்காக ஒருத்தர் பறிஞ்சு பேசிட்டு வந்து லாயர் வச்சு வழக்காடினாரு. அது யாருன்னா அவனுடைய தடப்பன். அவர் ஊர்ல இருந்தார். அவர் வந்து கேஸுக்கு அவனுக்கு சாதகமாக லாயரை வச்சு வழக்காடினாரு. என் மகனை தூக்குல நீங்க போடக்கூடாது, அவன் வந்து ஆதாயத்துக்காக பண்ண என்று சொல்லி அவனுக்காக நல்ல செலவு பண்ணி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த மகனை காப்பாற்றணும்னு சொல்லி நல்ல லாயர்ல வச்சு செலவு பண்ணி காப்பாத்திட்டாரு. மரண தண்டனை கொடுக்கப்படல அவனுக்கு, அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டுச்சு. மரண தண்டனை கொடுக்கப்படல, 9 பேரை கொலை பண்ணவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படல. இன்னைக்கு அவன் உயிரோடு இருக்கிறான். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தன் சொந்த குடும்பத்தில் தன்னுடைய மகள்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள் இத்தனை பேரை கொலை பண்ணா ஒரு மனுஷன் என்னைக்காவது சும்மா இருப்பானா? ஒரு குடும்பத்தை, ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஒருத்தர் அடித்தான்னா அவனை எந்த மனுஷனாவது பார்த்துட்டு அவனை மன்னிக்கிறதுக்கு யாருக்கான மனசு வருமா? யாருக்குமே வராது. ஆனால் தகப்பனுக்கு முடியுது, ஒரு தகப்பனுக்கு அது முடியுது. யாராலையும் அதை செய்ய முடியாது. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அடிச்சு போட்டவன் அவன். அவன் மட்டும் ஒரு வேற ஆளா இருந்தா அந்த தகப்பன் அவன் இருக்க மாட்டான். அவனுக்கு செஞ்சது தன்னுடைய மகன் வரும்பொழுது அங்கீகரித்தான், ஏற்றிக்கொண்டு அவனை மன்னித்து அவனை காப்பாற்றிட்டான். இதுதான் தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற வராது. என்னதான் தப்பு பிள்ளை செஞ்சாலும், தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு சுபாவம் ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது. இதைத்தான் இந்த இடத்துல கத்தர் சொல்லிட்டு வர்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த உறவை கத்தர் யாருக்குமே கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்பொழுது இந்த உறவை கத்தர் கொண்டு வர்றாரு. நான் ஒரு நல்ல தகப்பன், நீ என்னுடைய பிள்ளை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பனுடைய தகப்பன் கூட ஒருவேளை உன் தவற மன்னிக்காமல் கடினமானவராக இருக்கலாம். நீ உலகத்தில் பார்க்கிற தகப்பனை விட அதே போல என்ன நினைக்காத, நான் அதை விட நல்ல தகப்பன். நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும், என்ன குறைவு வாழ்க்கையில் வந்தாலும், வாழ்க்கையில் எத்தனையோ குறைவு வரலாம், அதனால குற்ற மனசாட்சி அடைஞ்சு என்கிட்ட வர்றதுக்கு பயப்படாத, என்கிட்ட வர்றதுக்கு நீ பயப்படாத. நீ வா, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ வா, நீ வா. இவன் எங்கிட்ட கேளு, எங்கிட்ட பேசு, என்ன தேடு, என் கதவை தட்டு. அதான் சொல்லுது, எங்கிட்ட வந்து கேளு, என்ன தேடு, என் கதவை தட்டு, நான் உனக்கு தரப்பேன், அவனுக்கு கண்டிப்பா உனக்கு நான் நன்மை செய்வேங்கிறேன். அப்போ இதுக்குதான் கர்த்தர் இந்த இடத்துல இந்த ஜபத்தை குறித்து வரும்பொழுது ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவின் மேன்மையை கர்த்தர் கொண்டு ஹைலைட் பண்றாரு. அது நமக்கு ஜபத்தில் உங்களுக்கு பெரிய தடை என்னன்னா, குற்ற மனசாட்சி தான் மிகப்பெரிய எதிர்ப்பு. குற்ற மனசாட்சி அதுதான் கர்த்தரோடு பேச முடியாதபடி நம்மை தடுக்கிற ஒரு காரியம். அப்ப நீங்க ஜபத்தில் வரும்பொழுதெல்லாம் கர்த்தரை ஒரு கொடூரமான ஒரு நபராக கண்டித்து நம்மை அடித்து மிரட்டுகிறவராக பார்க்காதீங்க. ஒரு பெரிய என்ன சொல்றது, உங்களை ஒரு டீச்சர் மாதிரி உங்களை கண்டிக்கிறவரை பார்க்காதீங்க, மிரட்டுகிற ஒரு நபராக பார்க்காதீங்க. ஒரு தகப்பனா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் குறைவுகளை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற நல்ல தகப்பனா பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த நிலைமையிலும் உங்கள் ஜெப வாழ்க்கை இழந்து போக மாட்டீங்க. அவர் வரும், உங்க வாழ்க்கையில் குறைவு வரும், அந்த குறைவு நிமித்தம் தூரமா ஓடி போயிடாதீங்க. நீ அந்த குற்ற மனசாட்சி நிமிஷம் ஜெபிக்கிறத நிறுத்திடாதீங்க, ஜெபிக்காம ஓடி போயிடாதீங்க. எந்த நிலைமையில நீங்கள் வந்து நின்றாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர் ஆயத்தம். எத்தனை குறைவோடு நீங்கள் வந்தாலும், இப்பதான் நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்க, மனசுல ஒரு தப்பு, தப்பு செய்யறதுக்கு கிராண்டட் நான் சொல்ல வரல. ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு கோபம் படுத்துட்டீங்க, ஒரு கோபம் வந்துருச்சு, ஒரு சண்டை போட்டுட்டீங்க, வீட்டுல சண்டை போட்டுட்டீங்க, ஒரு கோபம் வந்துருச்சு, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டீங்க, அது உங்களுக்கு செய்யும்போது தெரியல, செஞ்சு முடிச்ச பிறகுதான் ஐயோ நம்ம ஏன் இப்படி பண்ணோம்னு தோணுது. அதனால ஜபத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. நீங்க அப்படி பண்ணினாலும் நீங்க அவரோடு வந்து பேசணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நீங்க அந்த தப்பு செஞ்சாலும், அந்த தப்பை குறித்து நீங்க நினைச்சிட்டு ஓடாததுக்கு அவர் விரும்பல, அந்த தப்பை குறித்து நீங்க அவர்கிட்ட வந்து பேசணும்னு அவர் ஆசைப்படுறாரு. புரிதல், நீங்க செஞ்ச தப்ப அவர்கிட்ட வந்து பேசணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இந்த தப்பு நினைச்சு நீ ஓடாத, அந்த தப்பை நீ எங்கிட்ட கொண்டு வந்து சொல்லு, நீ என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லு, நான் அதை கேட்டு நான் மன்னிச்சோட ஏற்றுக்கொண்டு நான் மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறேன் என்றார். அதனால உங்க லைஃப்ல ஒரு தவறு வந்துருச்சுனாக்க என்னைக்குமே சொல்றேன், ஜெபத்தை நிறுத்தாதீங்க, அப்பதான் உடனே திருக்க வாங்க. ஒரு தப்பு செஞ்சுட்டீங்கன்னா ஜெபத்தை நிறுத்திடாதீங்க, தூரம் போயிடாதீங்க, அப்பதான் உடனே திருக்க வாங்க. வந்து உடனே அந்த தப்பை அவர்கிட்ட சொல்லிடுங்க, அந்த விருதை இப்படி பண்ணிட்டப்பா, அப்பா நான் இப்படி பண்ணிட்டேன், இப்ப செஞ்சிருக்க கூடாது, இப்படி நான் பேசிருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி நான் கோவப்பட்டிருக்க கூடாது, இப்படி நான் அநியாயமா இப்படி பண்ணிட்டேன், நான் இதை செஞ்சிருக்க கூடாது, நியாயம் கிடையாது. உள்ளதை உள்ளபடி கர்த்தர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, உண்மையை சொல்றேன், அதை கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு உங்களை அப்படியே உள்ளபடி உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு தகப்பன் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். நீ நிறைய பேருடைய லைஃப்ல அதுதான் பிரச்சனை. ஒரு குற்ற மனசாட்சி வந்து ஜபத்தை நிறுத்திடுறாங்க, பயந்து ஓடிடுறாங்க. பயந்து ஓடுகிறதற்கு அவர் மோசமான தகப்பன் அல்ல, நம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிற நல்ல தகப்பன். அதனால மனம் திறந்து பேசு. நீங்க பைபிள்ல கூட சொல்றேன், எத்தனை பேருடைய லைஃப் அப்படியே இறந்து போச்சு. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, ஓடி ஒழிஞ்சாங்க. குற்ற மனசாட்சி ஓடி ஒழிஞ்சாங்க. செஞ்ச பெரிய தப்பு, யூதாஸ் காரியத்து பாவம் செஞ்சான், காட்டி கொடுத்தான், நேரம் ஓடிட்டான், ஆசாரியர்கிட்ட ஓடிட்டான், அங்க போய் முறையிட்டுறான். அதே காரியத்தை அவன் கர்த்தர்கிட்ட வந்து அடுத்து இருந்தான், ஒருவேளை அவனுக்கு இறங்க நினைச்சிருக்கிறான். அவன் கர்த்தர்கிட்ட வரல, ஆசாரியர்கிட்ட ஓடி போய் அங்க சொல்றான், அவன் எனக்கு உனக்கு என்ன, அது உண்பாடுதான். உடனே போய் தற்கொலை பண்ணி செத்துப்பான். குற்றமான சாட்சியில் அவனை தாங்க முடியல, தற்கொலை பண்ணி செத்து போனான். நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சொல்றேன், தவறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சின்ன சில தவறுகள் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே நடப்பது உண்மை, நடக்கும். யாருமே 100% பர்ஃபெக்டா நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் நடக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் நம்ம வாழ்க்கையிலே, இது புனிகரமா நம்ம செய்யறதா இருக்காது, தடுமாறி செய்யறதா இருக்கும், ஏதோ கோபத்துல ஒரு ஆத்திரத்துல எதுவும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கர்த்தருக்கு புரியும் இல்லாத கண்டிப்பா நீங்க செய்வீங்க. நம்ம செய்வோம், யாருமே அதுக்கு விதிவிலக்கு கிடையாது, புரிதல் யாருமே விதிவிலக்கு கிடையாது. அந்த நிமிஷத்துல உங்க மனசுல தெரியவெல்லாம் என் தகப்பன் நல்ல தகப்பன், என்னை இந்த நிலைமையில அவர் ஏற்றுக்கொள்வார், இந்த நிலைமையில என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இதை தவிர வேற யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க, ஆனால் என் தகப்பன் அங்கீகரிப்பார். அவர் என்னை மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடி, மக்கள் மன்னிக்க மாட்டாங்க, ஆனால் என் தகப்பன் அதை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். அவர்கிட்ட போய் நில்லுங்க, அந்த தவறு முதல்ல அவர்கிட்ட பேசுங்க, அந்த தவறுக்கு நீங்க தான் காரணம்ன்றத சொல்லுங்க. யார் மேலே பழிய போடாதீங்க, புரியுதா, யார் மேலே பழிய போடாதீங்க. அதனால இப்படி பண்ண, அவங்க இப்படி பண்ணதுனால இப்படி பண்ணுன, அதெல்லாம் பண்ண வேண்டாம். அவர் அவளை ஏற்றுக்கொண்டதுக்கு தயான குணம் உள்ளவராக இருக்கும் பொழுது நம்ம மனப்பூர்வமாய் நம்முடைய தவறை ஒத்துக்கொள்வது நல்லது. பழி போடக்கூடாது, பழி போடக்கூடாது. இவன் இப்படி பண்ணதுனால்தான் ஆதாம் சொன்னது போல, ஏவாள் சொன்னது போல, சர்பம் என்னை வஞ்சித்தது, தேவனிடனுக்கு வந்த ஸ்திரீயானவள், அந்த மாதிரிதான் பாவடிக்க பண்ணாம. யார் எப்படி பண்ணியிருந்தாலும் நான் இப்படி பண்ணியிருக்க கூடாதுப்பா, நான் கோபப்பட்டிருக்க கூடாது, அவங்க எனக்கு விரோதம் இப்படி பேசியிருந்தாலும் நான் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது. அது ஏன் தப்பு சொன்னீங்கன்னா தேவ சமூக வாழ்க்கையில் இருக்கும். அமேன். தேவ சமூக வாழ்க்கையில் இருக்கும், ஜெப வாழ்க்கையில் தோல்வியே வராது, ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல தகப்பன். அதனாலதான் ஜபத்தை பத்தி சொல்லும் பொழுது தகப்பனாக காண்பிக்கிறாரு, மனசு திறந்து பேசுங்கிறாரு, நான் உன்னை எப்பொழுது எந்த நிலைமையில நான் உன் அங்கீகரித்துக் கொள்ளுவேங்கிறாரு, நான் உன்னை ஏற்றுக்கொண்டு நான் உன்னை நடத்துவேங்கிறாரு, நான் உனக்கு நன்மையை செய்வேங்கிறார். பிராமிஸ் பண்ற நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாண்டார். அந்த நிலைமையில வந்தாலும் உனக்கு நான் நன்மை செய்வேங்கிறாரு. இதை விட வேற என்ன நமக்கு தேவை? அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அதனால ஜப வாழ்க்கையில மட்டும் நீங்கள் இடங்கராதீங்க, உங்கள் குறைவை அப்படியே உள்ளபடி சொல்லி இன்னைக்கே நல்மனம் பொருந்துங்க. பொருந்தை இதுவரைக்கும் உங்களுக்கு ஜெபிக்க முடியாதபடி ஏதாவது ஒன்று உங்கள் மனசை உறுத்திட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில் சில விஷயம் ஜெபிக்க முடியாதபடி ஏதோ ஒன்று உங்களை உறுத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், ஏதோ ஒரு காரியம், அது நீண்ட நாள் விஷயமா இருக்கலாம், அல்லது சமீபத்தில் வந்த விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களை ஜெபிக்க முடியாதபடி தடுத்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு தகப்பனிடத்துல வாங்க, மனச தரங்க, காரியத்தை கொட்டுங்க, காரணத்தை யாருகிட்டையும் நீங்க பழி போடாமல் உங்கள் காரியத்தை சொல்லுங்க, உங்கள் குறைவை உள்ளபடி சொல்லுங்க. அவர் தப்பா நினைக்க மாட்டாரு, புறக்கணிக்க மாட்டாரு, ஒதுக்கி தள்ள மாட்டாரு, நம்மளை பத்தி மோசமா நினைக்க மாட்டாரு. அங்கீகரித்து நம்மை கடைசி வரைக்கும் அவரோடு சேர்த்துக் கொள்வார். ஆமென். அதனால இன்னைக்கு ஒரு ஜெப வாழ்க்கை எந்த நிலைமையில தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு நைட் ரிவைவ் பண்ணிடுங்க. ஆமென். அதை ரிவைவ் பண்ணிடுங்க. நீண்ட நாட்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்க ஜெபிக்காம இருக்கலாம், எல்லாத்தையும் கசப்பு வேதனை கோபம் மறந்துடுங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு உங்க ஜெப வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தகப்பன் அவர் ஏற்றுக்கொள்ள உங்களை ஏற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு இல்லை, இன்னைக்கு படுக்கைக்கு போறதுக்கு முன்னால உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், கண்விழித்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். சூத்திரம். பேதுரு சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இல்லைன்னா மிகப்பெரிய சேதத்தை நாம் அடைவோம். பேதுரு இந்த வார்த்தையை சொல்லுகிறதை அனுபவத்திலிருந்து பேசுறார். இயேசு கிறிஸ்து திரும்ப 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 சொன்னார், நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு, சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. எத்தனை முறை அவனை எச்சரித்தும் கடைசியில் அந்த எச்சரிப்பை எல்லாம் அசட்டை பண்ணி ஜெபிக்காமல் போனதனால் அந்த விளைவு என்னங்கிறது பேதுருவுக்கு நல்லா தெரியும். அவர் அனுபவத்தோடு சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாருங்க. தேவ பிள்ளையே, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாருங்க. உங்க குற்ற மனசாட்சி உங்கள் ஜெபத்தை களவாடி விடுவதற்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு கோபம், யார் மேலேயோ ஒரு கசப்பு, யார் மேலேயோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தில் நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க, அதனால உங்களால ஜெபிக்க முடியல. அந்த கசப்பு, அந்த கோபம், அந்த வைராக்கியம், அல்லது ஏதோ நீங்கள் செய்துவிட்ட ஒரு தவறு உங்கள் இருதயத்தை உறுத்தி கொண்டே இருக்கிறது. உங்களால ஜெபிக்க முடியல, கத்தருக்கு முன்னால் வந்து நிற்க முடியல. தகப்பன் உங்களை ஆசையாக இன்னைக்கு எதிர்பார்த்து இருக்கிறார். உங்கள் தகப்பன் உங்களை இன்னைக்கு ராத்திரி உங்களை எதிர்பார்த்து இருக்கிறார். நீங்க அவரோடு வந்து பேசுவீங்கன்னு எதிர்பார்த்து இருக்கிறார். நாளைக்கு இல்ல, இன்னைக்கு ராத்திரி உங்களுக்காக அவர் காத்துக்கொண்டிருக்கிறார். நீங்க வருவீங்களான்னு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், லூக்கா 16:15. அந்த இரண்டு குமாரர்களில் இளையவன் வீட்டை விட்டு ஓடி போகிறான், தகப்பனுடைய ஆஸ்தியை வாங்கிக் கொண்டு ஓடி போகிறான். இந்த குமாரன் எல்லாவற்றையும் அவன் அழித்து விடுகிறான். துன்மார்க்கமாய் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து பன்றி மேய்க்கிறவனாய் மாறி, பன்றிக்கு கிடைக்கும் தவிடு கூட இல்லாத நிலைமையில், மிக கேவலமான நிலைமையில் தள்ளப்பட்டு தகப்பனுடைய அன்பை நினைத்து அவன் ஓடி வருகிறான். அவன் தூரத்தில் வரும்பொழுது, கவனிச்சீங்களா அந்த வார்த்தை, அவன் தூரத்தில் வரும்பொழுது தகப்பன் அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான். முத்தம் செய்து அவனை வீட்டிற்குள் கொண்டு வந்து இவனை நன்கு குளிப்பாட்டி இவனுக்கு கால்களுக்கு பாதரட்சைகளை போட்டு கைகளிலே மோதிரங்களை போட்டு இவனை வீட்டில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் நிமித்தம் அந்த வீட்டில் அன்றைக்கு விருந்து நடந்தது. அந்த பிள்ளை தூரமாய் போன பிள்ளை திரும்பி வந்ததை கண்டு அந்த வீட்டிலே அன்றைக்கு மிகப்பெரிய களிப்பு விருந்து கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, உங்க தகப்பன் கர்த்தர் ரொம்ப நாளா உங்களை எதிர்பார்த்திருக்கிறார். நீங்க அவர்கிட்ட பேச வரலையேன்னு அவர் ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டிருக்கிறார். நீங்க அவர்கிட்ட பேசுறது நிறுத்தினதிலிருந்து அவர் ரொம்ப வேதனையா இருக்கிறார், வரமாட்டீங்களா? உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவன் பன்றி மேய்க்கிறவனாயிருந்தாலும் தகப்பனுக்கு அவன் பிள்ளைதான். ஆஸ்திகளை எல்லாம் அவன் அழித்து போட்டிருந்தாலும் அவன் தகப்பனுக்கு அவன் பிள்ளைதான். அவன் அழுக்கு வஸ்திரத்தோடு உருவழிந்து போயிருந்தாலும் அவன் தகப்பனுக்கு அவன் பிள்ளைதான். அவனை யாருமே ஏற்றுக்கொள்ளல, கூட பிறந்த சகோதரன் அவனை ஏற்றுக்கொள்ளல, ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளல, தகப்பன் மாத்திரம் அவனை ஏற்றுக்கொண்டான். பார்த்தீங்களா? உடனிருந்தவனுடைய மூத்த சகோதரன் அவனை ஏற்றுக்கொள்ளல, யாருமே ஏற்றுக்கொள்ளல, தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு உங்கள் தகப்பன்களை ஏற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறார். இவ்வளவு நாளா நீங்க ஜெபிக்கலையே, அவர் வேதனையோடு இருக்கிறார், அவர்கிட்ட நீங்க பேச வரலையே, என்று அவர் வேதனையோடு இருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி அவர் கூட நீங்க பேச மாட்டீங்களா? இன்னைக்கு ராத்திரி ரொம்ப நாளா பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? உங்க தகப்பனோடு நீங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அது பேசாமல் இருந்ததே உங்களுக்கு ஒரு குற்றமன சாட்சியா தான் இருக்குது. இவ்வளவு நாள் நம்ம ஜெபிக்கவே இல்லையே, அதுவே ஒரு பெரிய குற்றமன சாட்சியா இருக்குல்ல. அந்த குற்றமன சாட்சியை நினைச்சு இன்னைக்கும் பேசாம இருந்துடாதீங்க. இன்னைக்காவது இந்த செய்தி கேட்டு நீங்க வருவீங்களான்னு தகப்பன் எதிர்பார்த்திருக்கிறார். இவ்வளவு நாள் நீங்க வரலையேன்னு அவர் உங்களை கோபமா இருக்கிறத நினைக்காதீங்க. வருத்தமா தான் இருக்கிறார், கோபமா இல்ல. ஐயோ வரலையே, இவ்வளவு நாள் என் பிள்ளை என்கிட்ட பேச வரலையேன்ற ஒரு வேதனை தானே தவிர அவருக்கு இவ்வளவு நாள் வரலையேன்னு கோபமா ஒண்ணு அவர் இல்ல. இன்னைக்காவது நீங்க வரமாட்டீங்களான்னு எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ராத்திரி உங்கள் தகப்பனோடு மனம் விட்டு பேசுங்க, உங்கள் குறைவுகளை அறிக்கையிடுங்க. அப்பா நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட பேச வரலப்பா, என்னை மன்னிச்சிருங்க சொல்லுங்க. இவ்வளவு நாள் உங்களை மறந்துட்டனே, உங்களோடு நான் மனசு திறந்து பேசலையே, அந்தபடியே நான் யார் யாரோடவோ நான் பேசினேன், ஆனா உங்ககிட்ட நான் பேசலையே சொல்லுங்க. இன்னைக்கு மனசு திறந்துருங்க, தகப்பனிடத்துல உங்கள் மனதை இன்னைக்கு திறந்து கொடுங்க. இன்னைக்கு ராத்திரி உங்கள் மனதை திறந்து கொடுங்க. அவர் ஏற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறார். யார் மேலேயாவது கசப்பு கோபம் வைராக்கியம் மேலா இருக்கலாம், அதெல்லாத்தையும் யாருகிட்டையும் சொல்லாதீங்க, மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. அதை கொண்டு போய் உங்க அப்பாக்க சொல்லுங்க. அப்பா இதெல்லாம் என்ன இது வரைக்கும் தடுத்துட்டே இருந்துச்சு, எல்லாத்தையும் நான் தூக்கி எறிஞ்சிடுறேன். நான் உங்ககிட்ட நான் இன்னையிலிருந்து நான் நல்லா பேசி உங்களோடு நான் சமாதானமா இருக்கணும். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தகப்பனோடு உத்தரவாகுங்கள், மனம் திறந்து பேசுங்க. நீங்க எந்த நிலைமையில் வந்தாலும் அவர் உங்களை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறார். இன்றைக்கு ராத்திரி உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆவலாய் இருக்கிறார். உங்கள் மனதை திறந்து கொடுங்க. ஸ்தோத்திரம். அருமையான அப்பா, உங்க பிள்ளைகள் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறோம். தகப்பனே, உங்களை விட்டு நாங்கள் யார்கிட்ட அப்பா போக முடியும்? இந்த உலகத்தில் உங்களை தவிர எங்களை நாங்கள் உள்ளபடி இருக்கிற நிலைமையில் எங்களை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க தான் நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். எங்களிடத்தில் எத்தனையோ குறைவுகள் இருக்கிறது, அந்த நிலைமையில் எங்கள் உடன் பிறந்தவங்க எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எங்கள் நண்பர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எங்க கூட இருக்கிற யாருமே எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க. அப்பா இன்னைக்கு ராத்திரி நாங்க நிறைய வந்து உங்களோட பேசணும், உங்களோட நாங்க பேசணும். இதுவரைக்கும் பேசாமல் தூரமாய் போன காரியங்களுக்கு எல்லாம் மன்னிச்சுங்க. இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் உங்களோட அதிகமாய் பேச ஆரம்பிக்கணும்ப்பா. தினமும் உங்களோட நாங்க பேசணும், மனம் திறந்து பேசணும், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் உங்களோட பேசணும். நீங்க எங்களுக்கு அப்பா, நல்ல அப்பாவா இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா மாதிரி கிடையாது, எங்களுக்கு நீங்க நல்ல ஒரு அப்பாவா இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் உங்களோடு பேசி பழகி உங்களோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறோம். புதிகன மகிமையாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென். ஆமென்.